வணக்கம். தினமலர் காலை 8 மணி செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் 678 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிப்பு. பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்த ஆண்டு மே 24 தொடங்குகிறது. ஜூன் 7 இறுதிப் போட்டி நடக்க உள்ளது. இதன் மொத்த பரிசு தொகை 678 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட 10% அதிகமாக இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒற்றையர் பிரிவில் கோப்பை வெல்லும் வீரர் வீராங்கனைக்கு தலா 31 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும். இரண்டாவது இடம் பிடிக்கும் வீரர் வீராங்கனைக்கு தலா 15 கோடி ரூபாய், அரையிறுதி வரை செல்வோருக்கு தலா 8 கோடி ரூபாய் வழங்கப்படும். முதல் சுற்றுடன் தோல்வியடையும் வீரர் வீராங்கனைகள் தலா 95 லட்சம் ரூபாய் பரிசு பெறுவர். இரட்டையரில் கோப்பை வெல்லும் ஜோடிகளுக்கு தலா 7 கோடியும், கலப்பு இரட்டையரில் சாம்பியன் பட்டம் பெறும் ஜோடிக்கு 1 கோடியே 35 லட்சம் ரூபாயும் பரிசாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஐபிஎல் தொடரில் மும்பைக்கு 4வது தோல்வி, 7 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் 24வது லீக் போட்டி நடந்தது. மும்பை இண்டியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பந்து வீச்சை தேர்வு செய்தார். மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர் ரிக்கல்டன் 2 ரன்களில் ஆட்டமிழந்தார். சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆனார். குயின்டன் டிகாக் மற்றும் நமன்தீர் இருவரும் அதிரடியாக ஆடினர். நமன்தீர் 50 ரன்களில் ஆட்டமிழந்தார். குயின்டன் டிகாக் 112 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்கள் எடுத்தது. பின்னர் 196 ரன்கள் இலக்குடன் பஞ்சாப் அணி ஆடத் தொடங்கியது. தொடக்க வீரரான பிரியான்ஷ் ஆர்யா 15 ரன்களில் ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீரர் பிரப் சிம்ரன் சிங் சிறப்பாக ஆடி 80 ரன்கள் குவித்தார். கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அதிரடியாக ஆடி 66 ரன்கள் எடுத்தார். பஞ்சாப் அணி 16.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 198 ரன்கள் எடுத்து மும்பையை வீழ்த்தியது. மும்பை அணிக்கு இது 4வது தோல்வியாகும்.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அமெரிக்காவில் விளையாட செல்கிறது ஈரான் அணி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடாவில் நடக்கின்றன. குரூப் ஜி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஈரான் அணி நியூசிலாந்து, பெல்ஜியம், எகிப்து ஆகிய அணிகளுடன் ஜூன் 15, 21, 26 தேதிகளில் விளையாட உள்ளது. இந்த போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெறவுள்ளன. ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக ஈரான் அணியின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்று டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபாடினோ நேற்று பேட்டியளித்தார். ஈரான் அணி அமெரிக்காவுக்கு வருவதில் உறுதியாக இருக்கிறது. விரைவில் சூழ்நிலைகள் அமைதியாகும் என நம்புகிறோம். எப்படியானாலும் ஈரான் அணி நிச்சயம் அமெரிக்கா வரும். ஈரான் நல்ல அணியாக இருக்கிறது. உலகக்கோப்பை தொடரில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர். வீரர்கள் விளையாட வேண்டும் என விரும்புகின்றனர். விளையாட்டு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் நிலவில் வசிக்கவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக இருக்க யாரும் முயற்சிக்காவிட்டாலும் நாங்கள் அதை செய்வோம் என்று ஃபிஃபா தலைவர் ஜியானி கூறினார்.
நினைவாற்றலை இழக்கும் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளி உடல்நிலை மிகவும் மோசமாவதாக தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வினோத் காம்ப்ளி இந்திய அணிக்காக மொத்தம் 104 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 17 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். 54 வயதான காம்ப்ளிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் பென்ஷன் வழங்கப்படுகிறது. அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து நடக்கவே மிகவும் சிரமப்பட்ட வீடியோ 2 ஆண்டுகளுக்கு முன் வெளியானது. நினைவாற்றல் பாதிப்பால் காம்ப்ளி அவதிப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை அவரது நெருங்கிய நண்பர் மார்க்ஸ் உறுதி செய்துள்ளார். சட்டென ஒருவரை அவரால் நினைவு கொள்ள முடியவில்லை. அவருக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர். காம்ப்ளியின் மருத்துவ செலவு மற்றும் குடும்ப செலவுக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலர் உதவி செய்து வருகின்றனர்.
தொகுதி மறுவரையறை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்கள் மீது இன்று வாக்கெடுப்பு. தமிழக தொகுதிகள் 39 இருந்து 59 உயர வாய்ப்பு. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் 2023 நிறைவேற்றப்பட்டது. இதனை பார்லிமெண்டில் அமல்படுத்த லோக்சபாவில் தற்போதுள்ள 543 இடங்களை 850 அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை மற்றும் யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பெரும்பான்மை வாக்குகளின் 3 மசோதாக்களும் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டன. 3 மசோதாக்களுக்கும் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் மசோதாக்கள் மீதான விவாதம் தொடங்கியது. மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விவாதத்தை தொடங்கி வைத்தார். இந்த சட்டத்திருத்தம் மூலம் தமிழகத்தில் தற்போதுள்ள 39 லோக்சபா தொகுதிகள் 59 உயரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். கேரளாவில் 20-30 ஆந்திராவில் 25-38 தெலங்கானாவில் 17-26 கர்நாடகாவில் 28-42 அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இன்றும் விவாதம் தொடர்கிறது. மசோதாக்களை நிறைவேற்ற இன்று மாலை 4 வாக்கெடுப்பு நடத்தப்படும். இரு அவைகளிலும் 2/3 எம்பிக்களின் ஆதரவு கிடைத்தால் இன்றே மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
காங்கிரஸ் தலைவர் ராகுல் நாளை தமிழகம் வருகை. பொன்னேரி சோளிங்கரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக காங்கிரஸ் இடையே தொடக்கம் முதலே சலசலப்பு இருந்து வருகிறது. கூட்டணி பேச்சு, தொகுதி உடன்பாடு, தொகுதி ஒதுக்கீடு என ஒவ்வொன்றிலும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. இதனால் கோபமான லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதை தவிர்த்து வந்தார். அவரை காங்கிரஸ் நிர்வாகிகள் சமாதானம் செய்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைத்துள்ளனர். நாளையும் 20 அவர் தமிழகத்துக்கு வரவுள்ளார். நாளை பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் தொகுதிகளில் ராகுல் பிரச்சாரம் செய்கிறார். 20 நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம், குளச்சல் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாங்குநேரியில் ராகுலுடன் திமுக தலைவர் ஸ்டாலினும் இணைந்து பிரச்சாரம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
வீடுகளில் விசில் கோலம் போடுங்கள், தாவிக தலைவர் விஜய் வேண்டுகோள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளும் நம் தொகுதிகள்தான். அனைத்து தொகுதிகளுக்கும் எம்எல்ஏக்கள் இருப்பார்கள். என்னுடைய தொகுதிக்கு நான் தான் பிரதிநிதி. தமிழகத்தில் நாம் நிச்சயம் ஆட்சிக்கு வருவோம். தமிழகத்திற்கு நான் யாராக இருந்தாலும் என்னுடைய தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. பெரம்பூர், திருச்சி, கிழக்கு தொகுதிகள் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலாகத்தான் இருக்கும். அதனால் என்னுடைய தொகுதிகளுக்கு நான் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக வருவேன். தொகுதி மக்கள் என்னை சந்திப்பது கடினம் என்று நினைத்து விடாதீர்கள். ஈஸியாக என்னை சந்திக்கலாம். உங்களுடைய தேவைகளை நான் கேட்காமலேயே செய்து கொடுப்பேன். தேர்தலுக்கு இன்னும் 1 இருக்கிறது. பெண்கள், தாய்மார்கள், உங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக போடுங்கள் என்று விஜய் பேசினார்.
ஆர்மோஸ் நீர் இணையை முற்றுகையிடவில்லை, அமெரிக்கா அறிவிப்பால் மாற்றம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மூலம் கடந்த வாரம் அமைதி பேச்சு நடந்தது. 21 நீடித்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வி என அமெரிக்கா அறிவித்தது. இதையடுத்து ஆர்மோஸ் நீரிணையை அமெரிக்க ராணுவம் முற்றுகையிடும். அந்த நீரிணை மூடப்படுகிறது என்று டிரம்ப் அறிவித்தார். ஆனால் ஈரான் விதிகளின்படி வழக்கம்போல் கப்பல்கள் அந்த பகுதியை கடந்து வருகின்றன. அமெரிக்காவின் அறிவிப்புக்கு சீனாவும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் ஆர்மோஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகையிடவில்லை என்று அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது. ஈரானின் துறைமுகங்கள் அல்லது கடலோர பகுதியை மட்டுமே அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது. ஆர்மோஸ் ஜலசந்தியை அல்ல, ஈரானின் பிராந்தியத்திற்கு உட்பட்ட கடல்கள் மற்றும் சர்வதேச நீர் வழிகளில் இந்த நடைமுறை நீடிக்கும் என்று அமெரிக்க விமானப்படை ஜெனரல் டேன் கெய்ன் கூறியுள்ளார்.